முதல் வாசகம். ஆண்டவர் உங்களோடு செய்துள்ள உடன்படிக்கையின் இரத்தம் இதோ. விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 24, இறைவசனங்கள் 3-8 முடிய. அந்நாட்களில் மோசே மக்களிடம் வந்து ஆண்டவர் சொன்ன அனைத்து வார்த்தைகளையும் விதிமுறைகளையும் அறிவித்தார். மக்கள் அனைவரும் ஒரே குரலாக, ஆண்டவர் கூறிய வார்த்தைகள் அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்துவோம் என்று விடையளித்தனர். மோசே ஆண்டவரின் வாக்குகள் அனைத்தையும் எழுதி வைத்தார். அதிகாலையில் அவர் எழுந்து மலையடி வாரத்தில் ஒரு பலிபீடத்தையும் இஸ்ரேலின் 12 குலங்களுக்காக 12 தூண்களையும் எழுப்பினார். அவர் இஸ்ரேல் மக்களின் இளைஞர்களை அனுப்பி வைக்க அவர்களும் ஆண்டவருக்கு எரிபலிகள் செலுத்தினர். மாடுகளை நல்லுறவு பலிகளாகவும் ஆண்டவருக்கு பலியிட்டனர். மோசே இரத்தத்தில் ஒரு பாதியை எடுத்து கலங்களில் விட்டு வைத்தார். மறுபாதியை பலிபீடத்தின் மேல் தெளித்தார். அவர் உடன்படிக்கையின் ஏட்டை எடுத்து மக்கள் காதுகளில் கேட்கும்படி வாசித்தார். அவர்கள், ஆண்டவர் கூறிய அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்தி கீழ்ப்படிந்திருப்போம் என்றனர். அப்போது மோசே இரத்தத்தை எடுத்து மக்கள் மேல் தெளித்து, இவ்வனைத்து வார்த்தைகளுக்கு இணங்க ஆண்டவர் உங்களோடு செய்துள்ள உடன்படிக்கையின் இரத்தம் இதோ என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. மாற்றிடுமே இயேசையா, என்னை உம்மை போல மாற்றிடுமே, என்னை உம்மை போல மாற்றிடுமே, என்னை உம்மை போல மாற்றிடுமே, உம்மை போல மாறணுமே இயேசையா, நான் உம்மை போல மாறணுமே. பரிசுத்தம் தாருமே, பரிசுத்த ஆவியால் நிரப்பியே, பரிசுத்த பாதையில் நடத்துமே, அன்புள்ள மனதுருக்கம் தாருமே, உம்மை போல அன்பாக மாற்றுமே, அன்புள்ள ஆவியான் நிரப்பியே, அழகான பாதையில் நடத்துமே, உம்மை போல மாறணுமே இயேசையா, நான் உம்மை போல மாறணுமே, உம்மை போல மாற்றிடுமே இயேசையா, என்னை உம்மை போல மாற்றிடுமே, என்னை உம்மை போல மாற்றிடுமே, என்னை உம்மை போல மாற்றிடுமே. Alleluia, 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 Alleluia. உங்கள் உள்ளத்தில் ஊன்றப்பட்ட வார்த்தையை பணிவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுவே உங்களை மீட்க வல்லது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
மத்தேயு நற்செய்தி 13வது அதிகாரம், இறைவார்த்தைகள் 24 தொடங்கி 30 முடிய. அக்காலத்தில் இயேசு எடுத்துரைத்த வேறு ஒரு உவமை. விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஒருவர் தம் வயலில் நல்ல விதைகளை விதைத்தார். அவருடைய ஆட்கள் தூங்கும்போது அவருடைய பகைவன் வந்து கோதுமைகளுக்கு இடையே களைகளை விதைத்து விட்டு போய்விட்டான். பயிர் வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டன. நிலக்கிழாருடைய பணியாளர் அவரிடம் வந்து, ஐயா, நீர் உமது வயலில் நல்ல விதைகளை அல்லவா விதைத்திருந்தீர், அதில் களைகள் காணப்படுவது எப்படி என்று கேட்டார்கள். அதற்கு அவர், இது பகைவனுடைய வேலை என்றார். உடனே பணியாளர்கள் அவரிடம், நாங்கள் போய் அவற்றை பறித்து கொண்டு வரலாமா, உம் விருப்பம் என்ன என்று கேட்டார்கள். அவர், வேண்டாம், களைகளை பறிக்கும்போது அவற்றோடு சேர்ந்து கோதுமையையும் நீங்கள் பிழுங்கிவிடக்கூடும். அறுவடை வரை இரண்டையும் வளரவிடுங்கள். அறுவடை நேரத்தில் அறுவடை செய்வோரிடம், முதலில் களைகளை பறித்து கொண்டு வந்து எரிப்பதற்கென கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்று கூறுவேன் என்றார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்தேசுவில் அன்புக்குரிய இறை பிள்ளைகளே, இன்றைய வாசகத்தின் அடிப்படையில் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை இணைந்து சிந்திக்க காத்திருக்கிறோம். மோசே இறைவனோடு மலையில் உரையாடிய பிறகு இறங்கி வந்து அந்த மக்களுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாவற்றையும் அவருடைய சொல்லுகிற பொழுது அந்த மக்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரே குரலாய் சொன்னார்களாம், ஆண்டவர் கூறிய வார்த்தைகள் அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்துவோம், ஆண்டவர் கூறிய வார்த்தைகள் அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்துவோம் என்று சொன்னதாக இன்றைக்கு நாம் முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டோம். இறைவன் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் செயல்படுத்தத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். அதனால்தான் திருப்பலியில் உங்களுக்கு மறையுரை கொடுக்கப்படுகிறது. மறையுறையோடு சேர்த்து பல அறிவுரைகளும் இந்த மறையுறைக்குள் வைக்கப்படுகிறது. வெறுமனே விவிலியத்திற்கான விளக்கம் சொல்வதோடோ அல்லது விவிலியத்தில் இருக்கிற ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதையும் கடந்து வாழ்க்கைக்கான பல காரியங்களை இந்த மறையுறையின் நேரத்தில் சொல்வது எதற்காக என்று சொன்னால், வாழ்வாக்குவதற்கு. அன்றைக்கு எப்படி இஸ்ரேல் மக்கள் மோயிசன் வழியாக ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கேட்ட பிறகு நாங்கள் இந்த வார்த்தைகளை செயல்படுத்துவோம் என்று சொன்னாரோ, அதேபோல இந்த இறை வார்த்தையை செயலாக்கம் கொடுப்பதற்கு இறைவன் இந்த நாளில் நம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு கொடுக்கிறார் என்று நான் நம்புகிறேன். சரி, இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்தை நம்முடைய வாழ்வியல் சிந்தனைக்கான ஒரு கூறாய் நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். விண்ணரசை பற்றி சொல்லுகிற பொழுது இயேசு ஆண்டவர் பல ஊமைகளை பயன்படுத்துகிறார். இந்த வாரமும் சரி, அடுத்த வாரமும் வருகிற வாசகங்களில் நீங்கள் கேட்க முடியும், விண்ணரசை முத்துக்கு ஒப்பிடுவார், விண்ணரசை புதையலுக்கு ஒப்பிடுவார். இன்றைக்கு விண்ணரசை எதற்கு ஒப்பிடுகிறார் என்று சொன்னால், இந்த கலை ஊமையோடு ஒப்பிட்டு சொல்லுகிறார். அப்போ விண்ணரசை பற்றி பல இடங்களில் ஆண்டவர் பேசி கொண்டு வருகிற பொழுது இந்த ஒரு ஊமையை சொன்னதாக இன்றைக்கு நான் வாசிய கேட்டோம். என்ன சொல்லப்படுகிறது? வயலில் ஒரு வயலுடைய முதலாளி அல்லது அந்த விவசாயி வயலில் கோதுமைகளை விதைத்திருக்கிறார், விதைகளை விதைத்திருக்கிறார். அந்த பகுதியில் கோதுமை தான் விளைவிக்கப்பட்டது, அங்கே நெற்பயிர் விளைவிக்கப்படவில்லை. அதனால் அவங்க கோதுமை அப்படின்ற வார்த்தையை வந்து நற்செய்தியாளர் மத்தேயு இந்த இடத்துல பயன்படுத்தியிருக்கிறார். அப்போ அவர் போய் விதைகளை எல்லாம் விதைத்து விட்டு வருகிறார். இதற்கிடையில் பகைவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், போய் களைகளை எல்லாம் அதற்குள் விதைத்து விட்டு வருகிறான். பயிரும் வளர்கிறது, களையும் ஒரு பக்கமாக வளர்கிறது. இது நீங்கள் வாசிக்க கேட்ட வாசக பகுதி. சரி, இதிலிருந்து நமக்கு என்ன மறை செய்து என்று சொன்னால், நான் இப்படித்தான் பார்க்கிறேன். இயேசு என்ன சொன்னாலும், அவர் என்ன செய்தாலும், அதில் கடவுளுடைய குணத்தை வெளிப்படுத்துவார். கடவுளுடைய குணம், கடவுளுடைய திருவுளம் என்ன என்பதை வெளிப்படுத்துவார். இன்றைக்கு இந்த வாசகத்திலிருந்து கடவுளுடைய இரண்டு முக்கியமான குணங்களை இயேசு ஆண்டவர் நம் அனைவருக்கும் சொல்வதாக நான் உணர்கிறேன். வழக்கமாக அந்த காலத்தில் கடவுளை குறித்து இருந்த ஒரு விதமான பார்வை இயேசுடைய பார்வையிலிருந்து முற்றிலுமாக வேறுபட்டிருந்தது. ஒரு புதிய பார்வை, ஒரு உறவு ரீதியான ஒரு புதிய பரிமாணத்தை எப்போதும் இயேசு ஆண்டவர் சொல்வதை பார்க்கிறோம். அன்னைக்கு எப்படி இயேசுவை மற்றவர்களெல்லாம் பார்த்தார்கள் என்று சொன்னால், கடவுளை ஒரு தீர்ப்பிடுபவராக, அல்லது கடவுளை ஒரு நீதிபதியாக, அல்லது கடவுளை ஒரு அரசனாக, அல்லது பலியை விரும்பக்கூடிய ஒரு தெய்வமாக, இப்படித்தான் அவர்களை பார்த்தார்கள். படைத்தவராக அப்படித்தான் பார்த்தார்கள். மொத்தத்தில் ஒரு அணுக முடியாத சக்தியாக, தூரத்திலிருந்து அன்னார்ந்து பார்க்கக்கூடிய ஒரு சக்தியாக ஆண்டவரை பார்த்ததினால்தான் சீயோன் மலை மேல் ஆண்டவர் இருக்கிறார் என்று அடிக்கடி விவிலியத்திலும் இந்த வசனத்தை நாம் வாசிக்கிறோம். கடவுள் என்பவர் அணுக முடியாத ஒரு தூரத்தில் இருக்கிறார். தீர்ப்பிடுவராக, அரசனாக, பலியை விரும்பக்கூடியவராக, நீதிபதியாக இருப்பார் என்று அன்றைய நாளில் இருந்த சித்தாந்தங்களிலெல்லாம் கடவுளுடைய தன்மை விளக்கப்பட்ட பொழுது இயேசு ஒரு புதிய பார்வையை தந்தையை குறித்து அல்லது கடவுளை குறித்து கொடுக்கிறார். அவர் கொடுத்த பார்வைதான் கடவுளை தந்தையாக, கடவுளை மன்னிப்பவராக, கடவுளை பொறுமை உடையவராக, எப்போதும் காத்திருக்கக்கூடியவராக, எல்லாவற்றையும் கடந்து பலியை விரும்பாதவராக, இரக்கத்தை விரும்புவராக, கடவுளை குறித்து இயேசாண்டவர் இந்த பார்வையை முன்வைக்கிறார் என்பதை நாம் இந்த நாளில் சிந்திக்க காத்திருக்கிறோம். சரி, ரெண்டே ரெண்டு பார்வையை பார்ப்போம். எல்லாவற்றையும் பார்ப்பதற்கு நேரம் இருக்காத இந்த சூழ்நிலையில் ஒரு ரெண்டு பகுதியை மட்டும் பார்க்கலாம். முதல் பகுதி என்னென்னா, கடவுளை அவர் எப்படி காட்டுகிறார் என்று சொன்னால், கடவுளை அவர் பொறுமை உடையவராக காட்டுகிறார். எதுக்கும் காத்திருக்கக்கூடிய ஒரு தெய்வமாக கடவுள் காட்டப்படுகிறார். அன்புக்குரியவர்களே, ஆல்வின் டாப்லர் என்கிற ஒரு அறிஞர் சொல்லுகிறார், கடந்த நூற்றாண்டு அல்லது இந்த மற்ற எல்லா நூற்றாண்டுகளையும் விட இந்த 20வது நூற்றாண்டு ஒரு 700 மடங்கு வேகத்தில் பயணித்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். அவ்வளோ தூரம் இந்த புதிய இந்த நூற்றாண்டு வேகத்திற்கான ஒரு நூற்றாண்டாக கடந்து போய் கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆனால் இந்த வேகம் தப்பா ரைட்டா அப்படின்னு கேள்வி கேட்டால், வேகம் நல்லது தான், வளர்ச்சி என்பது வேகத்தில் இருக்கிறது, அது மாற்றுக்கருத்துன்னு இல்லை. ஆனால் இந்த வேகத்தில் என்ன இல்லை அப்படின்னா, விவேகம் இல்லை. அந்த வேகத்தில் ஒரு நிதானம் இல்லை. எப்படி பா, அந்த வேதத்தில் எப்படி பா நிதானம் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். வேகமாகவும் இருக்க வேண்டும், அதே நேரத்தில் கொஞ்சம் நிதானமாகவும் இருக்க வேண்டும். அந்த நிதானம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிற நமக்கு ஆண்டவர் தன்னை ஒரு பொறுமையுள்ள ஒரு தகப்பனாக காட்டுகிறார். தோட்டத்தில் எல்லாரும் வந்து சொல்கிறாங்க, பாருங்கள் நீங்கள் தோட்டத்தில் வந்து நீங்கள் என்ன விதைச்சிங்க, பயிரை தான் விதைச்சிட்டு போனீங்க, யாரோ ஒருத்தர் வந்து களையை விதைச்சிட்டு போயிட்டான், அதனால் நம்ம என்ன செய்யலாம், எல்லா களையும் பிடுங்கிடுவோம் அப்படின்னு சொல்லுகிற பொழுது ஆண்டவர் சொல்கிறார், கொஞ்சம் காலதாமதம் படுத்துங்கள், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அன்புக்குரியவர்களே, நீங்கள் வாழ்க்கையில் கட்டாயம் அனுபவிச்சிருப்பீங்க, பல நேரங்களில் ஒருத்தர் நம்மளை திட்டாங்கன்னா இம்மிடியட்டாக நம்ம திருப்பி திட்டிறன்னு ஆசைப்படுவோம். நம்மளை ஒருத்தர் சொல்லிட்டாங்களா, உடனே நாம் திருப்பி சொல்லிடணும். நமக்கு ஒரு காரியம் செஞ்சிட்டாங்களா, உடனே அதை நம்ம திருப்பி செஞ்சிடணும். அதில் ஒரு பெரிய ஆத்ம திருப்தி அது பெரும்பாலானவர்களுக்கு இருக்கும். ஆனால் அது தப்புன்றதை இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார். அவன் களையை விதைச்சிட்டு போயிட்டான், மற்ற எல்லாரும் கூட நிற்கிற எல்லாரும் சொல்கிறாங்க, வாங்க களையை பிடுங்கிடுவோம் அப்படின்னு சொல்லுகிற பொழுது ஆண்டவர் கொஞ்சம் பொறுமையோடு இரு அப்படின்னு சொல்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வு, எனக்கும் ஒரு குருவானவருக்கும் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நான் சொன்னதை அவர் வேறு மாதிரி புரிந்து கொண்டார், அல்லது அவர் புரிஞ்சுக்கிற மாதிரி நான் சொல்லலை, எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அப்போது ஒரு மனத்தாங்கள் வந்து கொஞ்சம் பேச முடியாத ஒரு சூழல், கசப்பான அனுபவத்தோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அப்போ நான் போய் எங்களுக்கு ரெண்டு பேருக்குமே வேண்டப்பட்ட ஒரு குருவானவர், கொஞ்சம் வயசில் மூத்தவர், அவர்கிட்ட போய் நான் இந்த பிரச்சனையை சொன்னேன், சாமி இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, எனக்கு அவரை சந்திக்கிறதுக்கு எனக்கு மனசு ஒப்பலை, ஒரு வெளிவேடம் போட்டு பேசுகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, அதனால் ரெண்டு பேரையும் கூப்பிடுங்க, நாங்கள் உட்காந்து பேசுகிறோம் அப்படின்னு சொன்னேன். நான் சொல்லி ஒரு மாதமாக அவர் கூப்பிடவே இல்லை. எனக்கு அந்த ஃபாதர் மேலே சரியான கடுப்பு, என்னடா நம்ம போய் வழியக்க போய் சொல்கிறோம், இதோட நான் ஒரு தடவை ரிமைண்ட் பண்ணுறேன். ரெண்டு நாள் கழித்து திருப்பி சொன்னேன், ஃபாதர் இந்த மாதிரி உங்களோட சொன்ன ஞாபகம் இருக்குதா, தயவு செஞ்சு கூப்பிடுங்க, நாங்கள் ரெண்டு பேரும் உட்காந்து பேசணும், அல்லது ஒரே இடத்துல அப்படி மனக்கசப்போடு இருக்கிறது நல்லதில்லை அப்படின்லாம் நான் சொன்னேன். அப்புறம் அப்பையும் அவர் கண்ணுக்கிறவே இல்லை, பார்த்துக்கோங்க. ஒரு மாதம் ஆச்சு, கரெக்டாக எக்ஸாக்டாக ஒரு மாதம், ஒரு மாதம் கழித்து என்னை கூப்பிட்டார். இன்றைக்கி ஒரு மேட்ரு சொன்னேன்ல வா பேசணும் அப்படின்னார். எனக்கு எரிச்ச பயங்கரமான எரிச்ச, ஏன் சொல்லி ஒரு மாதம் ஆச்சு, ஒரு மாதமாக அந்த சாமியார்கிட்ட பேசாமல் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நான் மனசுக்குள் நினச்சிக்கிட்டேன். அப்போ நான் போய் உட்காந்த உடனே எனக்கு அவ்வளோ கோவம், வா உட்காந்து பேசுவோம் அப்படின்னாரு. உட்காந்தோடனே நான் முதல்ல கேட்டேன், ஃபாதர் நான் அதை சொல்லி உங்கள்கிட்ட ஒரு மாதம் ஆச்சு ஃபாதர், நீங்கள் எவ்வளோ லேட்டாக கூப்பிடுறீங்க பாருங்கள் அப்படின்னு. அப்போது ஒரு வார்த்தை சொன்னார், ஒரு சிலதுக்கு காலம் தன்னாலே பதில் சொல்லும்ட்டோ, அதை நீ புரிஞ்சிருப்பேன்னு நினச்சேன், நீ புரியலை அப்படின்னார். ஆனால் இது முற்றிலும் உண்மையான, உண்மையிலும் உண்மை. பல நேரங்களில் சில காயங்களை காலமே ஆற்றி விட்டுரும் பார்த்துக்கோங்க. இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்களேன், இப்போ எனக்கு ஒரு அடிபடுதுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு உதாரணத்துக்கு இப்போ நான் கையில் அடிபட்டுருச்சு, இந்த இடத்துல ஒரு தீப்பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடனடியாக போய் மறந்த கொண்டை ஊற்றுறது, அதில் கொண்டு ஊரில் இருக்கவங்க எல்லோரும் வைத்தியம் சொல்லுவாங்க, அம்புட்டு வைத்தியத்தையும் அந்த கையில் கொண்டு போய் போடுறது, போட்டு அப்படியே கடைசியில் பார்த்தா புண்ணு கொல கொலன்னு பொங்கி போய் அப்படியே தோல்னா கருத்து போய் ஒரு மாதிரி மாறி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இதை நீங்கள் கண்டுக்கிறாமல் விடுங்களே, ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அதுவாகவே என்ன செய்யும், இந்த புண்ணு ஆற ஆரம்பிச்சிடும். இப்போ நமக்கே இப்படி சொல்கிறோம்ல, இப்போ ஆடு மாடுக்கெல்லாம் புண்ணு நோயெலாம் வராமையாக இருக்குது, அதுக்கெல்லாம் எந்த ஆஸ்பத்திரியில் ஒன்றையா எல்லோரும் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க, அதுவாக தன்னாலே சரியாயிரும். பட் ஆனால் நம்மளால் பொறுக்க முடியாது, காலம் அதற்கான பதிலை சொல்லும். இதைத்தான் இன்றைக்கி ஆண்டவர் இந்த வசனத்தில் நமக்கு தெளிவாக சொல்லுகிறார். இன்றைக்கி நீங்கள் காலத்தின் வேகத்தில் ஓடிக்கிட்டு இருக்க பிள்ளைங்களா, கொஞ்சம் பொறுமையோடு இருங்க, கொஞ்சம் நின்று நிதானமாக யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்கிறார். ஒருத்தர் இப்படி தான் குதிரையில் வேக வேகமாக, குதிரை வேகமாக சரியான வேகத்தில் குதிரை ஓடிட்டு இருந்துச்சான். அப்போது குதிரையில் டக்கு 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 டக்குன்னு போயிட்டு இருந்தான். அப்போ இன்னொருத்தர் பக்கத்தில் கேட்குறாரு, ஏ எங்கேயா போயிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டாராம். தெரியல, இந்த குதிரை எங்கே போதும் அங்கே நான் போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். இன்னைக்கு காலத்தின் ஓட்டத்தில் ஓடுற நமக்கு வீ டோன்ட் ஹாவ் எனி பர்பஸ், என்னுடைய வாழ்க்கையில் எனக்குன்னு எந்த பர்பஸும் இல்லை, இந்த உலகம் ஓடுது நானும் சேர்ந்து ஓடிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நம்ம ஓடணும் அப்படின்னா, இது எங்கே போய் முடிய போகுது, இது எங்கே போய் முடிய போகுது, இப்போ என்ன பிரச்சனை அப்படின்றது. ஒரு சாப்பாட்டில் நம்ம இன்றைக்கி ரொம்ப வேகமாக இருக்கிறோம், பிரச்சனை இல்லை, ஓகே அது என்னை தான் பாதிக்கும். ஒரு சில பேர் பயணத்தில் ரொம்ப வேகமாக இருப்பாங்க, சொல்லுவாங்க அடிக்கடி சொல்லுவாங்க, 100 போனால் 108 வருவோம், பழைய கதை தான், இருந்தாலும் போய்கிட்டு தான் இருக்கா, இன்றைக்கி வந்துக்கிட்டு தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது எப்படி பாதிக்குது அப்படின்னா, இந்த பொறுமை இல்லாத குணம், வேகம் வேகம்ன்ற குணம் எங்கே வந்து பாதிக்குது அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி குடும்பத்தை பாதிக்குது, உறவுகளை ரொம்ப பாதிக்குது, ரொம்ப ரொம்ப பாதிக்குது. நான் எதிர்பார்த்தது போல் எல்லோரும் இருக்கணும், உடனடியாக என்னை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. இது அடிக்கடி சொல்லுவாங்க, இருந்தாலும் எனக்கு இன்றைக்கி சொன்னால் நல்லா இருக்கும் தான் தெரியுது. இன்றைக்கி இந்த மாமி மருமக சண்டை எல்லா வீட்லையும் இருக்க தான் செய்யுது. அதில் என் ரெண்டே ரெண்டு பாயிண்ட் ஆஃப் வியூ தான். என்ன அப்படின்னா, வீட்டுக்கு புதுசாக வர்ற மருமக, இத்தனை வருஷமாக அந்த பிள்ளைய பெற்று வளர்த்து இன்றைக்கி ஒரு நல்ல நிலைமைக்கு ஆளாக்கி வச்சுருக்க அந்த அம்மாட்ட இருந்து உடனடியாக புருஷனை பிடிங்கிக்கிறேன்னு பார்க்குறது, அந்த அம்மாட்டேருந்து பிள்ளைய உடனடியாக பிடிங்கிக்கிறணும் அப்படின்னு பார்க்குறது. இது மருமக பக்கம் இருக்க தப்புன்னு வச்சுக்கோங்களேன். மாமி பக்கம் இருக்கிற தப்பு என்னவாக இருக்குன்னு தெரியுமா, இவ்வளோ நாளை என் பிள்ளைய பெற்று வளர்த்து இந்த நிலைமைக்கு உண்டாக்கி வச்சுருக்கிறோம், சரி புதுசாக ஒருத்தி இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறா, இனிமேல் அவ கையில் அவனை ஒப்படைக்கிறதா நல்லது அப்படின்னு நினைக்காமல் பிடிச்சி சவ்வாக இழுத்துக்கிட்டு இருக்கிறது, இது யார் பக்கம் தப்புன்னா, இந்த மாமி பக்கம் இருக்கிற தப்பு. ரொம்ப ரொம்ப ப்ராக்டிக்கலாக ரெண்டு உறவுகளை சொல்கிறேன், இப்படி எல்லா உறவுகளையும் நீங்கள் நினச்சி பாருங்கள், நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலையும் இப்படி தான் இருக்கும். எல்லாருமே இந்த ஒரு காரியத்தை செய்கிறோம், வேகத்தில் நம்ம என்ன செய்கிறோம், பொறுமை இழந்த ஒரு சூழ்நிலைக்கு இன்றைக்கி நம்ம தள்ளப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம ஆண்டவர் ரொம்ப பொறுமையுடையவராக இருக்கிறார் அப்படின்றதுக்கு ஒரு சில உதாரணங்களை வாசிக்கிறேன். சபை உரையாளர் புத்தகம் 7:8 இப்படியாக சொல்கிறது, உள்ளத்தில் பெருமை கொள்வதை விட, எப்படி உள்ளத்தில் பெருமை கொள்வதை விட பொறுமை கொள்வதே மேல் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். உள்ளத்தில் பெருமை கொள்வதை விட பொறுமையோடு இருப்பதே மேல். நான் ஒரு விதத்தில் சொல்லுவேன், பெருமைப்பட்டுக்கோ, பெருமைப்படணும், கட்டாயம் நம்ம பெருமைப்படணும். நீங்கள் செய்த ஒரு காரியத்தை குறித்து உங்களை நல்லா பாராட்டுறாங்களா, நீ பெருமைப்படுங்க. உதாரணத்துக்கு இப்போ ஒரு சில பேர் எனக்கு அலைபேசியில் தொடர்பு கொண்டு சொல்கிறாங்க, அல்லது ஒரு சில ஃபாதர்ஸே சொல்கிறான்னு வச்சு, சாமி நீங்கள் நல்லா பிரசங்கம் வைக்கல, நான் பெருமைப்படுவேன் கட்டாயம், பிகாஸ் கடவுள் எனக்கு அந்த கொடையை கொடுத்துருக்கிறாரு. ஆனால் அந்த கொடையை நம்ம என்ன செய்யணும், அந்த பெருமையை ஆண்டவருக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கணும், அதை அவருக்கு மாற்றி கொடுக்கணும். ஆண்டவர் உங்களுக்கு தான் ஆண்டவர் இது அப்படின்னு சொல்லணும். ரொம்ப ஒரு சங்கடமான காரியம் என்ன அப்படின்னா, சில பேர் பெருமைப்படுவேன், எதை வச்சு பெருமைப்படுவாங்க தெரியுமா, நான் இன்னாறு மயன் அப்படின்றதில் பெருமைப்படுவாங்க, நான் இந்த குடும்பத்திலேருந்து வந்தவங்க அப்படின்றதில் பெருமைப்படுவாங்க, நான் இந்த ஊருக்காரன் அப்படின்றதுலேருந்து பெருமைப்படுவாங்க, மகா மட்டமான புத்தி நான் இந்த ஜாதிக்காரன் அப்படின்றத தன் ஜாதி பெருமையெல்லாம் பேசுகிறீங்க பார்த்தீங்களா, ஐயோ பயங்கரமான மோசமான காரியம். ஆண்டவருக்கு முன்பாக நீங்கள்லாம் வண்டி போட்டில் தரையோடு தரையாக படுத்து விழுந்து மன்னிப்பு கேட்டால் உங்களுக்குலாம் மன்னிப்பே இல்லை, அப்படிப்பட்டவங்களுக்கு நான் சொல்கிறேன். அப்போது நான் ஒரு காரியத்தை செஞ்சுருக்கேன், அந்த காரியத்துக்கு எனக்கு வர்ற பெருமையவே நம்ம பெரிய அளவில் எடுத்துக்கொள்ளக்கூடாது, அதை கடவுளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிற இந்த சூழ்நிலையில் யாரோ ஒருத்தர் மூலமாக கிடைக்கிற பெருமையை நான் எப்படி சொந்தம் கொண்டாட முடியும்? அது நம்ம சொந்தம் கொண்டாடவே முடியாது. அதை நம்ம தெளிவாக வைத்துக்கொள்ள வேண்டும், பொறுமையோடு இருக்கணும், பெருமை கொள்ளவே கூடாது. நெகேமியா புத்தகம் 9:17 இப்படியாக சொல்லுகிறது, நம் கடவுள் நீடிய பொறுமை உடையவர். நம் கடவுள் நீடிய பொறுமை உடையவர். எரேமியா புத்தகம் 15:15 இதை சொல்லுகிறது, கடவுள் தம் பொறுமையின் பொருட்டு நம்மை தள்ளிவிடாதவர். தன் பொறுமையின் பொருட்டு தள்ளிவிடாதவர். கடவுளுக்கு எத்தனையோ குணங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அந்த குணத்தில் முக்கியமான குணத்தில் எதை வச்சுக்கலாம்னா இந்த பொறுமையோடு இருக்கிறதான். அவர் மாத்திரம் டக்கு டக்குன்னு முடிவெடுக்கக்கூடியவராக, அடித்து அடிக்கி திருப்பி அடிக்கக்கூடியவராக இருந்தார் அப்படின்னா இன்றைக்கெல்லாம் நீங்கள் நானும் இருப்போமா அப்படின்றதே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். அவர் அவ்வளோ தூரம் பொறுமையாக இருக்கிறார், அவ்வளோ தூரம் பொறுமையாக இருக்கிறார். இப்போ தான் பாவசிங் தினம் பண்ணி வருவோம், அதுக்கு உடனடியாக பாவத்தில் விழுகிறதுக்கான சூழலை சாத்தான் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குறான். பல காரியங்களை ஜெயிச்சிடறோம், சில நேரங்கள் நம்ம தோற்று போயிடும். நீ எப்படி என் பிள்ளை எப்படி பாவம் செய்ய போச்சு, இவனை படைச்சு உண்டாக்கி இவ்வளோ தூரம் அவனை உருவாக்கி வச்சுருக்கேன், இவன் பாவம் செஞ்சுட்டானே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இம்மிடியேட்டாக உடனே தண்டனை கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ ஒன்றுமே செய்ய முடியாதுங்க, நீங்கள் இருக்க முடியாது, நானும் இருக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் பார்த்தீங்களா, ஆண்டவர் பொறுமையோடு இருக்கிறார். ரோமியர் புத்தகம் 3:26 சொல்கிறது, ஆண்டவர் நீதியை பொறுமையோடு காட்டுகிறார். மீண்டுமாக அந்த வசனம் சொல்லுகிறது. அதே போல எசேக்கியேல் புத்தகம் 33:11 தீயோர் சாக வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் அன்று, ஆனால் அந்த தீயோர் தம் வழியிலின்றி திரும்பி வாழ வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பம் என்று கடவுள் சொல்லுகிறார். இறுதியாக ஒரு வசனம், பேதுரு 2:15 சொல்லுகிறது, கடவுள் பொறுமையோடு இருப்பது நம்முடைய மீட்புக்காகவே. அப்போ பார்த்துக்கோங்க, கடவுள் எவ்வளோ தூரம் பொறுமையோடு இருக்கிறார் என்று. அந்த பொறுமைக்கு கிடைத்த பரிசு தான் நமக்கு இந்த மீட்பு அப்படின்னு இந்த இறுதி வசனம் சொல்லுகிறது. நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அகுஸ்தினாருடைய வாழ்க்கை. அவர் அவ்வளோ தூரம் நெதிகட்ட வாழ்க்கை, உலகாந்திர காரியத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற பொழுது அவங்க அம்மா மோனிகா அம்மா அவ்வளோ பொறுமையாக ஆண்டவர்கிட்ட வேண்டினாங்க. கடவுள்கிட்ட ஜெபிக்கிறதுலையும் அவ்வளோ பொறுமை இருந்துச்சு, பிள்ளை செய்கிற காரியத்தெல்லாம் பொறுத்துக்கிட்டாங்க. அவ்வளோ தூரம் ஓகே ஓகே லெட் இட் கோ மாறிடுவான், அன்னைக்கு மாறிடுவான், நாளைக்கு மாறிடுவான், என் பிள்ளை நாளைக்கு மாறிடுவான், ஆண்டவர் இன்றைக்கி என் ஜெபத்தை கேட்பார், நாளைக்கு கேட்டுருவார் அப்படின்னு சொல்லி பொறுமையோடு இருந்து கடைசியில் அந்த அம்மா பிள்ளையும் விட்டுக்கிட்டாங்க. கடவுளுக்கு முன்பாக இன்றைக்கு புனித நிலைக்கு அவங்க உயர்த்தப்பட்டிருக்கிறாங்க. அதுபோல் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்லணும்னா அன்னை தெரசா அம்மா சொல்லுவாங்க. ஒருத்தர் போய் பிச்சை கேட்டாங்களாம், உடனே அவர் வந்து எச்சி துப்பி அப்படியே காரி கையில் துப்பி விட்டுட்டார் அப்படின்னு சொல்லி. இப்போ எச்சு துப்புனோன்னு அந்த அம்மா கோவப்பட்டு கொஞ்சம் தான் கடுப்பில் பேசியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களே, இன்றைக்கி வந்து சிஸ்டர்ஸ் ஆஃப் சேரிட்டி அப்படின்னு ஒரு காங்கிரிகேஷனே இல்லாமல் போயிருக்கும் பார்த்துக்கோங்க. அந்த அம்மா கரகா சொன்னாங்களே, இது எனக்கு ஓகே என் பிள்ளைங்களுக்கு தாங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. அப்படின்னா எவ்வளோ தூரம் பொறுமையோடு இருந்து எவ்வளோ காரியங்கள் நம்ம சாதிக்க முடியுது. அப்போ நீங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் இதோட பெரிய பெரிய காரியங்கள்லாம் நீங்கள் சாதிச்சிருப்பீங்க. அப்படிலாம் சாதிச்சிருந்தீங்கன்னா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆண்டவர் எனக்கு நீ தந்த இந்த நீடிய பொறுமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லுங்கள். ஒருவேளை பொறுமையற்ற நிலையில் நாம் இருக்கிறோம்னா நீங்கள் தான் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும், ஆண்டவர் எனக்கு அந்த நீடிய பொறுமையை கொடுங்கள் என்று சொல்லி கேளுங்கள். இப்போ முதல் காரியம் சொல்லிட்டேன், என்ன குணம், ஆண்டவருடைய அந்த பொறுமை. இன்றைய வாசகத்தின் அடிப்படையில் அந்த பொறுமை இருக்கு. ரெண்டாவது என்ன அப்படின்னா, கடவுள் குறைகளை எப்போதும் முன்னிறுத்துபவர் அல்ல, குறைகளை பெரிதுபடுத்தக்கூடியவர் அல்ல நம்முடைய கடவுள். இன்னைக்கு வாசகத்தில் பார்க்குறோம், முதலாளிக்கு வந்து அது பெரிய காரியமாக தெரியல. எது, முதலாளி விட்டு வயலில் தான் பயிரை விளைச்சிட்டு போனார், அதுக்குள்ளே வந்து களையை தூவிட்டு போயிட்டாங்க. அப்போ முதலாளிக்கு வந்து அந்த களை பெருசாக தெரியல, ஆனால் அந்த இருக்கிற மற்ற ஆளுகளுக்கெல்லாம் அந்த களை கண்ணில் அப்படியே குத்திக்கிட்டே இருக்குது. என்னடா களையை கொண்டு போட்டாங்க, களையை கொண்டு போட்டானுவ அப்படின்னு களையை பார்த்துட்டே இருக்கிறாங்க. நான் கட்டாயம் சொல்லுகிறேன், பயிரை விட களை கொஞ்சமாக தான் இருந்திருக்கும். ஆனால் இவருடைய பார்வையில் எங்கே இருக்குன்னா களை கிடக்கு, இதில் களை கிடக்கு, இதில் வந்து இப்போ களையை போட்டு போயிட்டாங்க, இதில் வந்து பூச்செடியை போட்டு இப்படி இப்படி அந்த குறையவே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த களை யார் விதைச்சா, எப்படி வந்து விதைச்சிருப்பேன், எத்தனை பேர் வந்து விதைச்சிருப்பாங்க, எந்த நேரத்தில் வந்து விதைச்சிருப்பாங்க அப்படின்னு இந்த குறையை சுற்றி சுற்றி பெரிய ஒரு ஃப்ரேம் உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் எப்போதும் குறையை காணக்கூடியவர் அல்ல. அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு இது நமக்கு நல்ல பாடம் பார்த்துக்கோங்க. பல நேரங்களில் நம்ம தீமையை சுட்டி காமிச்சே நாம் பழகி போயிட்டோம். இதனுடைய வெளிப்பாடு தான் நம்ம ஒவ்வொரு நாளும் வாசிக்கிற செய்தித்தாள்கள். இன்றைக்கி நம்ம யூடியூப்பில் பார்க்குற பல செய்திகள்லாம் எதை குறித்து காமிக்கப்படுகிறது, அங்கே கொலை, இங்கே கொள்ளை, அங்கே கற்பழிப்பு, இங்கே கொள்ளையடிச்சிட்டான், இங்கே அவனை திட்டான், இவங்க செத்து போயிட்டான். இந்த செய்திகள் தான் அதிகமாக செய்தித்தாள்கள் இன்றைக்கி சோஷியல் மீடியாவையும் ஆக்கிரமிக்கிறது. எத்தனையோ நல்ல காரியங்கள் நடக்குது, எத்தனையோ அன்பை அடிப்படையாக கொண்ட காரியங்கள் நடக்குது, தர்ம காரியங்கள் நடக்குது, புண்ணிய காரியங்கள் நடக்குது. அதெல்லாம் இன்னைக்கு புகைப்பிடித்து புகைப்படம் எடுத்து காட்டுறதுக்கு இன்னைக்கு ஆட்கள் இல்லை, அதெல்லாம் பார்க்குறதுக்குமே ஆட்கள் இல்லை. நீங்களே யோசிச்சு பாருங்களேன், ஒவ்வொரு நாளும் வந்து தவறாமல் மாஸ்க் கொடுக்கப்படுது, எங்கே நம்மளை கேசியில் வந்து எவ்ரிடே மாஸ், என்ன காரியம் எப்படி நடந்தாலும் சரி, உலகமே பிறண்டாலும் உங்களுக்கு ஒரு மாஸ் கொடுக்குறதுல கேசி அசர்றதே இல்லை. தீபன் ஃபாதர் அவ்வளோ தூரம் உழைச்சி இந்த வேலையை செய்கிறார். அதுக்கு எத்தனையோ பிள்ளாடி பிள்ளைங்க எத்தனையோ பேர் உழைக்கிறாங்க. ஆனால் இந்த மாஸுக்கு இல்லாத வியூ வந்து ஒரு நடிகை நடிகரை திட்டாரு, ஒரு நடிகை நடிகையோட பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி கொய் கொய் கொயின்னு பார்த்துறாங்க. அம்பிட்டு பேர் அதைத்தான் பார்க்குறாங்க. அப்படின்னா இது எதை காட்டுகிறது? இன்னைக்கு நல்லதுக்கு இருக்கிற ஃபோக்கஸை விட தீமைக்கு இருக்கிற ஃபோக்கஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஆண்டவர் இந்த நாளில் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, குறைகளை பெரிதாய் காணாதீர்கள், குறைகளை பெரிதாய் காணாதீர்கள் என்று ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிற இந்த வசனத்தை நாம் பார்க்க முடிகிறது. என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைக்கி நாம் இந்த காரியத்தை செய்கிறோம். பெரும்பாலான நேரங்களில் குறை சொல்கிறோம், அடுத்தவங்களை குறை சொல்கிறோம், நம்ம கூட இருக்கிறவங்களே குறை சொல்லிகிட்டு இருக்கிறோம். என்னத்தை பெருசாக கண்ணுக்கிற போகிறோம்? நீங்கள் குறை சொல்கிறதா இருந்தால், குறை சொல்வதாக இருந்தால் அடுத்தவங்கள்ட்ட சொன்னாதான் குறை. இப்போ நானே ஒரு தப்பு செய்கிறேன், அதை நீங்கள் என்கிட்ட வந்து நேராக சொல்கிறீங்க அப்படின்னா, அதை திருத்தி கொள்வதற்கு நீங்கள் எனக்கு காட்டுகிற ஒரு வழி அப்படின்னு தான் நான் எடுத்துக்கிறேன். ஆனால் நான் செய்கிற தப்பை மூணாவது மனுஷன்ட்ட போய் நீங்கள் சொல்கிறீங்கன்னா அது குறை. ஏசு யாரையுமே ஒரு பொழுதும் போய், ஜீசஸ் யாரையுமே போய் இன்னார் இப்படி செய்கிறாங்கன்னு யார்ட்டையும் சொன்னதே இல்லை. அப்போது அவருடைய பிள்ளைங்களாக இருக்கிற நாம், அவரை வந்து ஒரு மானசீக குருவாய் அல்லது நம்முடைய தகப்பனாக ஏற்றிருக்கிற நாம, ஏன் நம்ம அடுத்தவங்களை குறை சொல்லணும்? அதை முடிந்த அளவு நாம் குறைக்க பார்க்கணும். நான் தொடக்கத்திலே சொன்னேன், மறையுறை என்பது வெறுமனை விவிலியத்தை விளக்கி சொல்லக்கூடிய ஒரு பகுதி அல்ல. இது வாழ்க்கைக்கான சித்தாந்தங்களை விவிலிய வார்த்தையோடு உள்ளெடுத்து நம்ம பயணிப்பதற்கான ஒரு வழி அப்படின்னு நாம் இதை எடுத்துக்கொண்டால் நன்றாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். என் அன்பு சகோதர பிள்ளைகளே, இந்த இரண்டு செய்திகளை, இந்த ரெண்டு செய்திகளை உடைய வாழ்க்கைக்கான ஒரு தத்துவமாக நீங்கள் எடுத்துக்கொண்டால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன். முதல்ல சொன்ன காரியம், எப்போதும் பொறுமையோடு இருங்கள், ஏனெனில் ஆண்டவர் பொறுமை காட்டக்கூடியவராக இருந்தார். இரண்டாவது, எதிலுமே குறைகளை சுட்டிக்காட்டக்கூடியவர்களாக இருக்காதீர்கள், குறைகளை மட்டுமே சுட்டிக்காட்டக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னார். வாழ்க்கையினுடைய சுவாரஸ்யத்தை நீங்கள் இழந்து போவீர்கள், அன்பினுடைய மகிமையை கண்டுகொள்ளாமல் போய்விடுவீர்கள், உறவினுடைய மேன்மையை உணராமல் சுவைக்காமல் நீங்கள் வாழ்க்கையை துளைத்து விடுவீர்கள். அதற்கான நிலைக்குள் நாம் தள்ளப்பட்டு விடாமல் இயேசுவின் பிள்ளைகளாக இருந்து குறைகளை பெரிதுபடுத்தாதவர்களாக பொறுமையோடு இந்த வாழ்க்கையை சந்தித்து தன்னையும் தன் குடும்பத்தையும் இந்த சமூகத்தையும் மகிழ்ச்சி நிலையில் திளைக்க வைக்க ஆண்டவர் தருகிற அந்த அழைப்பை ஏற்போம். அவரிடம் அருள் வேண்டுவோம். ஆமேன்.